ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவமும் உள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. புது வருஷத்தினுடைய மூன்றாவது கிழமையில நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம். கர்த்தர் எங்களை பலப்படுத்தி இந்த நாட்கள் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். புது வருஷத்தினுடைய ஆசீர்வாதங்களையும் அதிசயங்களையும் நாங்கள் அனுபவிக்கவும் காணவும் செய்திருக்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. பலப்பட்டவர்கள் மாத்திரம் சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைக்காக ஒன்று தீமோத்தேயுவினுடைய எழுதின அந்த நிருபத்திலே முதலாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு விசை இந்த வார்த்தைக்காக ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள எங்களுடைய நல்ல தகப்பனே, உங்களுடைய சுத்த கிருபையினாலே எங்களை நடத்தி உங்களுடைய இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் நிற்கும்படிக்கு எங்களை தகுதிப்படுத்தினவரும் எங்களை உருவாக்கினவரும் எங்களை வழிநடத்தினருமாகிய உங்கள் ஒருவருக்கே சதா காலமும் மகிமையும் கனமும் புகழ்ச்சியும் உண்டாவதாக ஐயா. கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய பாத வடிவடிகளிலே நடந்து உம்மண்டையிலே சேர இந்த வேத வசனங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வேத வசனத்துக்கு நேராக ஒப்புவிக்கிறோம். இந்த வேத வசனம் எங்களை நடத்தும்படியாய் மறுபடியும் எங்களை உங்கள் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். இன்னொரு தடவை அதை வாசிங்க சிஸ்டர்.
கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனச்சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே.
கற்பனையின் பொருள், கற்பனை என்பது இந்த தேவனுடைய இந்த எல்லா வார்த்தைகளும் அதை ஒட்டித்தான் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுடைய யோசனையின் பிரகாரம் அல்லாதபடிக்கு தேவ ஆவியினாலே ஏவப்பட்டு மனிதர்கள் அதை, அவருடைய ஊழியக்காரர்கள் அதை எழுதினார்கள் என்று சொல்லி வேதம் அதற்கு சாட்சி கொடுக்கிறது இல்லையா. அது உலகத்திலே எந்த நாட்களிலும் எக்காலத்திலும் யாராலும் அழிக்கப்பட முடியாத ஒரு அழியாத தேவனுடைய வித்தாக இருக்கிறது. அந்த வித்தினாலேதான் நானும் நீங்களும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லது இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா காரியங்களும் அதனாலேதான் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் தன்னுடைய அந்த கற்பனையை கூட அந்த அழியாத வித்தினாலேதான் இந்த வேதபூலமாக அலங்கரித்திருக்கிறார். ஆக நானும் நீங்களும் இந்த வேதம் முழுவதையும் வாசித்தாலும் இந்த ஒரு வேதவசனம், இந்த அவ்வளவு வேதவசனத்தினுடைய அடிப்படையை எங்களுக்கு இதிலே சொல்லி தருகிறது. மிகவும் தெளிவான வசனத்திலே சொல்லப்படுகிறது. எப்படின்னு சொன்னால், கற்பனையின் பொருள் என்னவெனில், அது நீங்க ஆதியாகமத்திலிருந்து நீங்க வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிற எந்த பகுதியா இருந்தாலும் சரி, எந்த நிருபங்களானாலும் சரி, தீர்க்க தரிசன புத்தகங்களானாலும் சரி, சங்கீத பாட்டுகளானாலும் சரி, நீதிமொழிகளானாலும் சரி, எந்த உபதேச வசனங்களானாலும் சரி, ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது அந்த ஒன்று எனக்கும் உங்களுக்கும் உருவாக வேண்டும் என்கிற காரணத்தினாலேதான் தேவனாலே அது அருளப்பட்டிருக்கிறது. அதைத்தான் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்னவென்றால், கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. நான் போன முறை உங்களோட இந்த இடத்துல இருந்தபோது ஒரு அன்பை குறித்து ஒரு டெபினேஷன் ஒன்று சொன்னேன். அன்பு என்பது தேவனாலே உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக நேரங்களே நாங்கள் செய்கிறது அன்பு என்று நினைத்துக் கொள்கிறோம் இல்லையா. அந்த அன்பு வந்து அது ஒரு சிநேகமாயிருக்கலாம் அல்லது ஒரு விருப்பமாயிருக்கலாம். ஆனால் அன்பு என்பது அது தேவனிடத்திலே இருந்து உண்டாகிறது. அது எப்பொழுது இருந்து உண்டானது என்று சொல்ல வேதம் சொல்லுகிறது. ஒன்று யோவான் 4:10 சொல்லப்படுகிறது, அவர் தமது குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதுனாலே அன்பு உண்டாயிருக்கிறது. அப்ப என்றைக்கு அவருடைய குமாரன் பூமிக்கு வந்தாரோ அன்றிலிருந்துதான் அன்பினுடைய வெளிப்பாடு டெபினேஷன் உருவாகிருக்கிறது இல்லையா. அந்த அன்புக்கு ஈடான அன்பு கிடையாது. நாங்கள் இங்கே ஒருவரில் ஒருவர் கூறுற அன்பு அந்த அன்புக்கு ஈடானது கிடையாது. ஆனால் அவர் தம்மை போல எங்களையும் மாற்றும்படிக்கு, தம்முடைய அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றும்படிக்கு, ஏனென்றால் பரலோகத்துக்குள்ள போறதுக்கு அல்லது தேவனோடு வாழ்கிற ஒரு வாழ்வைக்கு தேவையான ஒரு அடிப்படையான காரியத்தை தான் இங்கே நாங்கள் பார்க்கிறோம் இல்லையா. நீங்க 1000 பேரை ரட்சிப்புக்கு ஏதுவாய் நடத்தி இருக்கலாம் இல்லையா, 1000 பேருக்கு நீங்க சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம் அல்ல, வேற ஏதாவது நல்ல காரியங்கள் செய்திருக்கலாம். பவுல் சொன்னார், எனக்கு அன்பு இல்லாவிட்டால் என்னவாயிருப்பேன் உங்களுக்கே தெரியும். எந்த அன்பு? இந்த அன்பைத்தான் அவர் சொல்லுகிறார் இல்லையா. அன்பில்லாதவர்கள் யாருமே, எல்லாருக்குள்ளயும் ஏதோ ஒரு சிநேகிதம் ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அன்பு இந்த 3 அடிப்படை காரியங்களை கொண்டு இருக்கிறதா என்பது ஒரு பெரிய கேள்வி இல்லையா. நாங்கள் இந்த வேதம் என்கிற இந்த கண்ணாடிக்கு முன்பாக எங்களுடைய அன்பை கொஞ்சம் நிலைநிறுத்தி நாங்கள் சோதித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இல்லையா. ஏனென்றால் வெளிப்படுத்தின சுவிசேஷத்திலே அங்கே வேதம் சொல்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டா என்று எனக்கு ஒரு குறை உண்டு. அதுக்கு நீங்களும் நானும் பலவித காரணங்களை சொல்லலாம். நான் அன்றைக்கு அப்படி இருந்தேன், இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இல்லையா. நிறைய காரணங்களை சொல்லலாம். நீங்கள் உங்களிலே காரியங்களை சொல்லலாம், மற்றவர்களை குறை சொல்லலாம், எப்படியாயினும் இருக்கட்டும். ஆனால் ஆதியிலே ரட்சிக்கும் போது தேவனிடத்திலே நாங்கள் கொண்டிருந்த அந்த அன்பு இப்ப இருக்கிற அன்பை விட கொஞ்சம் பரிசுத்தமானது, உண்மையானது, தூய்மையானது இல்லையா. அதனாலதான் தேவனுடைய ஆவியானவர் சொல்றார், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு தெரியும், இப்பவும் நீங்க ஆண்டவரை தேடுறீங்க, ஆனால் ஆதியிலே ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே எல்லாவற்றையும் துறந்து எல்லாவற்றையும் விட்டு நீங்கள் தேடினது போல இப்பொழுதும் தேடுகிறீர்களா? அதான் கேள்வி. அந்த ஷைனிங் இருக்குதா இல்லையா? அந்த நாட்கள்ல இருந்து அந்த ஷைனிங் இருக்குதா? அந்த பவர் இருக்குதா? அந்த தியாக மனப்பான்மை இருக்கிறதா? அந்த தேடுதல் இருக்கிறதா? வேதம் யாரையுமே குற்றம் சொல்லுகிறதுக்காக பேசப்படவில்லை இங்கே. மாறாக நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பலகீனமான சூழ்நிலையில இருப்போமானால் இந்த நாட்களிலே அதிலிருந்து மீண்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக பலப்பட்டு தேவன் எதிர்பார்க்கிற அந்த ஸ்தானத்திலே நானும் நீங்களும் வர வேண்டும் என்றுதான் அவருடைய விருப்பம். ஹல்லேலூயா. தேவன் யாரையுமே உங்களை யாருமே குற்றப்படுத்தல, என்னையும் குற்றப்படுத்தல. மாறாக அவர் சொல்றார், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர் தான் எங்களுடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. பலவீனன் என்று சொல்லி ஒதுக்கி தள்ளிவிடாதபடிக்கு, குறைவுள்ளவன் என்று சொல்லி காணாமல் இருக்காதபடிக்கு அவர் அள்ளி அணைத்துக் கொள்ளுகிறார். தம்முடைய பலத்தினாலே என்னையும் உங்களையும் இடை கட்டுகிறார் இல்லையா. இன்றைக்கு இந்த வேத வசனம் உங்களுடைய இருதயங்களோட எந்த பகுதியில் எல்லாம் பேசப்போகிறதோ நான் அறியேன். ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலே உங்களுடைய மனசாட்சியோடு ஆண்டவர் பேசுவாராக இல்லையா. அந்த 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 பேச்சுவார்த்தையானது ஒரு நல்ல ஒரு எழுச்சியை கொடுக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரிடத்தில் என்னுடைய வேண்டுதல் அதாய்த்தான் இருக்கிற இந்த பிரசங்கத்தை தயாரித்த போது ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு முறையும் அப்படித்தான் இருந்தாலும் அந்த அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவிலே ஒரு நல்ல பலன் இருக்க வேண்டும். ஏன்னா ஆதியாகமத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, காயின் ஆபேலோட பேசினான், அதனுடைய முடிவு என்னன்னு சொல்லி நீங்க பாக்குறீங்க. ஆக எல்லா பேச்சுவார்த்தையும் ஒரு நல்ல முடிவை கொடுக்கிறது என்றது இல்ல. சில நேரங்களில் அது மனிதருக்கு விரோதமாய் மனிதர் எழும்புகிறதுக்கும் விரோதமான காரியங்களை செய்கிறதுக்கும் கொண்டே நடத்திக்கொள்ளுகிறது. ஆனால் தேவ வார்த்தை அப்படியானதல்ல. தேவனுடைய சத்தியமும் ஆலோசனையும் எப்படி இருக்கிறதுனால் புதிதான ஒரு மனுஷனை உருவாக்குகிறதா இருக்கிறது, புதிதான ஒரு பலத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு புது சிருஷ்டி ஆக்குகிறது என்னையும் உங்களையும். அதுக்காகத்தான் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய வார்த்தையை இவ்வளவு தூரத்துக்கு நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பாருங்க, அதே 1 தீமோத்தேயுவில் 4 அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை வாசி பாருங்க.
ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள்.
பாருங்க, அதே மாதிரி 6வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசிங்க.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெற்றிருக்கிற கொள்ளையின் விபரீதங்களுக்கும் விலகு.
ஹல்லேலூயா. ரெண்டு காரியங்கள் இதிலே மேற்கோள் காட்டி அந்த மூன்று சொல்லப்பட்ட அந்த அன்பினுடைய மூன்று பகுதிகளுக்கு நாங்கள் பார்ப்போம். முதலாவது, வஞ்சிக்கிற அதாவது மனச்சாட்சியிலே சூடு கண்ட பொய்யர் இல்லைங்களா, அவங்களுக்கு மனச்சாட்சியிலே சூடுண்டா என்ன, அவங்களுடைய இருதயம் நீதியான இருதயம் அல்ல இல்லையா. நீதி அவங்களுடைய இருதயத்திலே மரித்து போய்விட்டது சரியா. தாங்கள் நினைக்கிறதையும் தாங்கள் சாதிக்கிறதையும் தான் சரி என்று சொல்வார்கள். நீங்க எவ்வளவுதான் வேத வசனத்தை உதாரணம் காட்டினாலும் அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனதிருக்காது. அதனால மனசாட்சியிலே சூடு கண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து என்னத்தை விட்டு போவார்களா, சில வேளையில சபையிலே இருந்திருக்கலாம், சபையில தொடர்ந்திருக்கலாம், ஆனால் கேட்கிற கதை இருதயத்தை நிரப்ப 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 என்ன நடக்கும் தெரியுமா, அவர்களுக்குள்ள இருந்த விசுவாசம் போயிடும், வெறும் பொடி மட்டும்தான் சபையில இருக்கும். புரியுதுங்களா, விசுவாசம் இல்லாமல் ஒரு பிரசன்ஸ் மட்டும் இருக்கும், அங்க அவங்க இருப்பாங்க அவ்வளவுதான். அவங்களோட வாழ்க்கையில தேவனை குறிச்ச அதிசயங்களையோ தேவனுடைய தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையோ சூழ்நிலையிலே தேவன் எங்களுக்கு உதவி செய்வாருங்கிற ஒரு துணிவோ ஒரு தைரியமோ இருக்கவே இருக்காது. என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், ஒரு ஒரு பழங்கள் உள்ள ஒரு கூடையில ஒரு அழுகின பழத்தை வச்சு பாருங்க, வச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு பிறகு பாருங்க என்ன நடக்குன்னு பாருங்க. அழுகின பழம் என்ன செய்யும், மற்ற பழங்களையும் அழுகிறதுக்கு ஏதுவான காரியங்களை கொடுக்கும். அப்ப விசுவாசம் இல்லாமல் ஒருவர் சபைக்குள்ள இருந்தா என்ன நடக்கும், இந்த வியாதி எல்லாருக்குமே தொற்றிவிடும். அதனாலதான் சொல்றோம், அதாவது விசுவாசம் தானே இல்ல பரவாயில்ல சபையில தானே இருக்கு இருந்துட்டு போட்டுமே, சபைக்கு தானே இருக்கு, சபைக்கு வராட்டி அதுக்கப்புறம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்றது இல்ல. விசுவாசம் இல்லாம இருந்தால் வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடா, இம்பாசிபிள், இம்பாசிபிள், கூடாத காரியம். அதாவது நீங்க சபையில ஒவ்வொரு நாளும் வந்திருந்தாலும் கூட விசுவாசம் இல்லாம நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா தேவனை பிரியப்படுத்த முடியாது. விளங்கிக் கொள்ளுங்க. ஆக பொய்யான இந்த கட்டுக்கதைகளுக்கு காது கொடுக்கிற காலம், வேத வசனத்தை துப்புரவாக பேச தெரிய வேண்டும். முதலாவது வேத வசனத்தினுடைய தேவன் கொடுத்த அடிப்படையை மாற்றக்கூடாது. நாங்கள் காலங்கள் மாறலாம், தேசங்கள் மாறலாம், எங்களுடைய வாலிப வயது மாறலாம், எங்களுடைய தராதரங்கள் சூழ்நிலைகள் மாறிப்போகலாம், ஆனால் வேத வசனம் அன்றைக்கு கொடுக்கப்பட்ட மாதிரியே இன்றைக்கும் இருக்கிறது. அதே காரணத்துக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எந்தவித மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேலருக்காக மாத்திரம் கொடுக்கப்படல, இன்றைக்கு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஜெபமல்ல இருக்கிற தமிழருக்காகவும் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல எந்தவித மாற்றமும் இல்லை இல்லையா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இரண்டாவது வசனம் சொல்லுது, கொள்கையின் விபரீதங்களுக்கு ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கு. கவனியுங்க, ஞானம் என்று இன்றைக்கெல்லாம் சில பேர் வந்து சில கொள்கைகளை பின்பற்றி போகிறார்கள். வேதத்தை பின்பற்றல, வேத வசனத்தை பின்பற்றல, இந்த வேத வசனத்தின கதாநாயகனாக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றல, மாறாக அதில் இருக்கிற கொள்கையின் விபரீதங்களை பின்பற்றி போகிறார்கள். இன்னைக்கு கத்தோலிக் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, கிறிஸ்துவை ஆராதிக்க வாங்கண்டு, இங்கேயும் கிறிஸ்துவத்தை ஆராதிக்க கூப்பிடுறோம் இல்லையா, அதே தேவன் தான் ஆராதிக்க கூப்பிடுறோம். ஆனா அவங்க வராதுக்கு காரணம் என்ன, அந்த கொள்கைகள் அந்த பாரம்பரியங்களை விட்டு அவங்களுக்கு வர முடியல, அந்த ட்ரெடிஷன் அதைத்தான் பெருசுபடுத்துறாங்க. ஆக அவங்க ஒரு விதத்துல ஆராதிக்கிறது எது தெரியுமா, அவங்களுடைய பாரம்பரியத்தை தான் அவங்க ஆராதிச்சு கொண்டிருக்கிறார்கள், தேவனை ஆராதிக்க இல்ல. அதான் ஆண்டவர் சொன்னார், மலையில மாத்திரம் தொழுது கொள்றது இல்ல, எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்திருக்கிறது. எப்ப, அவர் அன்றைக்கு கதைக்கும் போதே வந்துட்டு. என்னபடினால கத்தோலிக்கர்களோ அல்லது வேற சமயத்தவர்களோ தங்களுடைய ட்ரெடிஷனை பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்லுது ஞானம் என்று பெயர் பெற்றிருக்கிற அந்த கொள்கையின் விபரீதங்கள். ஏனென்றால் கொள்கை உங்களை பரலோகம் கொண்டே சேர்க்கப் போகிறது கிடையாது. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. கொள்கை என்றது ஒரு கட்சிகளுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் இருக்கிறது கொள்கை இல்லையா. ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புகளுக்கும் கொள்கை இருக்கிறது. அவங்களுக்கு சில ரூல்ஸ்கள் இருக்கிறது. அந்த ரூல்ஸ்களை அவங்க கடைபிடித்து தான் அங்க எல்லாம் வாழ்றாங்க. அந்த கிளப் வழியெல்லாம் அவங்க ரூல்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க இல்லையா. ஒவ்வொரு தொழில்களுக்கும் சில கொள்கை இருக்கிறது. அந்த கொள்கையை அவங்க ஃபாலோ பண்ணி தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த கொள்கைகள் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் தேவனிடத்திலே சேர்க்காது. அது பரலோகத்துக்கு கொண்டு போகாது. ஏன் என்று சொல்லி சொன்னால் அந்த கொள்கையானது என்னத்தை உருவாக்காது தெரியுமா? அன்பை உருவாக்காது. ஹலலோயா, புரியுதுங்களா? கொள்கையும் ஞானமும் என்னத்தை உருவாக்காது? அன்பை. தேவன் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்த அன்பை எதிர்பார்க்காது. அந்த அன்பு இருக்குமா? இருந்தால் நான் எனக்கு உங்கள் மேல தேவன் எதிர்பார்க்கிற அன்பு இருந்தால் நான் உங்கள் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்ய மாட்டேன். முதலாவது விளங்கிக் கொள்ளுங்க இல்லையா. ஏன் தெரியுமா? அன்பு சகலத்தையும் தாங்கும், மன்னிக்கும், சகிக்கும் இல்லையா. தற்பொழிவை நாடாது, சினமடையாது இல்லையா. அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு நல்ல மனது இருந்தா. நல்ல மனது இல்லாக்கள் என்ன செய்வாங்க? பொறாமப்படுவாங்க. இதுதான் உலகத்தில் நடக்கிறத சொல்றேன். நீங்கள் ஒத்துக்கொள்வீங்கன்னு நினைக்கிறேன். என்ன விட வயதுல மூத்தவர்களும் அனுபவ அறிவுள்ள உள்ளவர்களும் இருக்கிறீங்க. வேத வசனத்துக்கு முன்னால நீங்க எங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். ஒருவருக்கு நடக்கிற நல்ல காரியம் என்னை சந்தோஷப்படுத்துதா? என்னுடைய இருதயம் நல்ல இருதயமா இல்லைன்றத நாங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த முட்டை நல்ல முட்டையா பழைய முட்டையான்னு கண்டுபிடிக்கிறக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? தண்ணிக்குள்ள போடுவாங்க. நல்லா மேலே வந்ததுன்னா கொஞ்சம் பழைய முட்டை, எவ்வளவுக்கு எவ்வளவு கீழே கீழே போகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்ல முட்டை. அதுலயும் இப்படி படுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்ல முட்டை, இப்படி நிமிந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஒரு நாள் பழசு. சரியா? இருதயத்தை இந்த வேதத்துக்கு முன்னால வையுங்க, வச்சு கேளுங்க. என்னுடைய அன்பு, நான் சபையில விசுவாசிகளோடு இருக்கிற அன்பு, நான் குடும்பத்தில இருக்கிற அன்பு, நான் சமுதாயத்தில் ஆக்களை காணும் போது எனக்கு இருக்கிற அன்பு எப்படிப்பட்ட அன்பு? எவ்வளவு பழைய அன்பு அல்லது எவ்வளவு நல்ல அன்பு? சந்தோஷப்படுறனா? நீதியில சந்தோஷப்படுறனா? அல்லது யாரும் தடக்கி விழுந்தா சில பேர் சிரிப்பாங்க, நல்லா உனக்கு நல்லா வேணும். இது நான் எப்பவோ நடக்கணும்னு எதிர்பார்த்திருந்தேன். இவ்வளவு தானா உனக்கு காயம்? இன்னும் ரெண்டு பல்லு உடைஞ்சிருந்தா நல்லா இருக்கும். நானே செய்திருக்கணும் நினைக்கிறேன். ஆனா இன்றைக்கு கர்த்தர் உனக்கு செய்தாராம். எது? கர்த்தர் அவரை தள்ளி விட்டாராம். உன் பகைஞன் விழும்போது நீ சந்தோஷப்படாத. ஆண்டவர் அதுக்கு பிடியமா இருக்க மாட்டார். விளங்கிக் கொள்ளுங்க இல்லையா. அதே கல்லு என்னையும் விழுத்து விளங்குறீங்களா? நான் சந்தோஷப்படவே முடியாது. ஆண்டவர் என்னையும் உங்களையும் தம்மை போல் ஆகும்படிக்கு அழைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, வேற எதுக்காகவும் அழைக்கல, தம்மை போல பரிசுத்தராகும்படிக்கு அழைக்கிறார். இவ்வளவு உபதேசங்களும் இவ்வளவு பிரசங்கங்களும் இவ்வளவு தியானங்களும் இவ்வளவு உபவாச கூட்டங்களும் எதுக்கு தெரியுமா? இந்த வசனம் சொல்றபடி கற்பனையின் பொருள் என்னவெனில், சரியா, அதனுடைய உள் அர்த்தம் என்னென்றால் சுத்தமான இருதயம். முதலாவது எதுக்காக சுத்தமான இருதயம் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சரியா? சுத்தமான இருதயம். நீங்க ஆண்டவருக்கு, அதாவது வேதம் சொல்லுது, ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் தேவன் பயன்படுத்துறதுக்கு ஏற்ற பாத்திரமாக இருப்பான், உகந்த பாத்திரமா இருப்பான். அதுக்காக தான் சுத்திகரிக்கணும் இல்லையா. உலகத்தினுடைய இச்சைகள் அல்லது உலகத்தினுடைய பாவங்கள் அல்லது எங்களுக்குள்ள இருக்கிற சில வன்மமான குணாதிசயங்கள், அது சிலவள பிறப்போல கூட வந்திருக்கலாம். அது நாங்க கற்றுக்கொண்டதா இருக்காது. சிலவள ரத்தத்திலேயே ஊறி போய் வந்திருக்கலாம். என் முப்பாட்டனுக்கு இருந்ததா இருக்கலாம். சரியா? ஒரு ஒரு தலைமுறை தவறி அடுத்த என்ன தலைமுறையில வந்திருக்கலாம். எப்படியாவது இருக்கட்டும், ஆனால் கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் அவை எல்லாவற்றையும் கழுவி என்னை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாய் வந்த பாவமா இருக்கட்டும், பாவ குணமா இருக்கட்டும், எல்லாத்தையும் அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. இதுதான் மிகப்பெரிய சத்தியம். இதை நாங்க மறக்க கூடாது இல்லையா. யாராவது சொன்னா சொல்லணும், இல்ல 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 அதெல்லாம் நான் ஞானஸ்தானம் எடுத்து இயேசு கிறிஸ்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுத்த போதே என்னை அவர் சுத்திகரிச்சுட்டார். இந்த பாவம் எல்லாம் இப்ப என்னட்டே இல்லையா? அப்படி இல்லேன்னு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குமா இருந்தா நாங்க எங்களை கொஞ்சம் யோசிக்கணும். எங்களை தேவ சமூகத்தில் மறுபடியும் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாருங்க, இந்த சுத்த இருதயம் என்பது இன்றைக்கு நான் உங்களோட ஒரு கப்பல் பயணத்தோட கூட நான் உங்களை ஒப்பிட்டு உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த சுத்த இருதயம் என்றது ஒரு கப்பலை செலுத்துறதுக்கு பயன்படுத்துகிற ஒரு பாய் மாதிரி, ஒரு பாய் மரம். வாலிப தம்பி தங்கச்சிகளுக்கு விளங்காட்டி ஜேகில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜேகில், ஒரு போட் வந்து நகர்றதுக்கு காற்றினுடைய உதவியை எடுத்து அந்த போட்டை நகர பண்ணுகிற ஒரு பாய் மரம், அதுதான் இந்த சுத்த இருதயம். இந்த சுத்த இருதயம் என்ன செய்ய தெரியுமா? தேவரை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை நடக்கிறதுக்கு அந்த தேவனுடைய அருளினாலே அது மூவ் பண்றதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுது. ஆக சுத்த இருதயம் உள்ளவர்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 5 வாசிங்க இருக்கா, எதுக்கும் தெரியாதாக்களுக்கா இருக்க பாப்போம். மத்தேயு 5:8 வசனத்தை வாசிங்க.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
பாருங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்னைக்கு எத்தனையோ பேர் தேவனை தரிசிக்கிறேன்னு சொல்றாங்க. சொல்றாக்கள் எல்லாரும் முதல்ல இருதயம் சுத்தமா இருக்கான்னு பார்த்துக்கொள்ளட்டும். இல்லாட்டில் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தது யாருன்னு அவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும். தேவனை நான் தரிசிக்கிறதுக்கு முதல்ல எனக்கு தேவையான குவாலிபிகேஷன் சுத்த இருதயம், வேற ஒண்ணுமே இல்லை. இருதயம் சுத்தமா இருந்தால் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிக்கிறதுக்கு சுத்தம் இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்த என்றைக்குமே தயங்கினதில்லை. ஹலலூயா, நல்லா வணங்கிக்கணும். நீங்க தேடி போக வேண்டியதில்ல. கொர்நேலியுடைய வாழ்க்கையை பாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு நல்ல வாழ்க்கையா இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்த சித்தமானார். சரியா, தன்னுடைய பிரதான அப்போஸ்தலனையே அனுப்புகிறார். கொர்நேலியு அங்க போச்சு இல்ல, ஊழியக்காரனை அனுப்புகிறார். அவர் இனி நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்க வேண்டும். விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் நினைச்சிருச்சுனால் ஆண்டவர் வந்து சொல்றார், தம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு. வாசிங்க அந்த சங்கீதத்தில் 25 சங்கீதம் 25:8-9 வாசிங்க.
கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகியால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார்.
கவனிங்க, அவர்கள் அவரை தேடி போகவில்லை, அவர்களுடைய இருதயம் நல்ல சுத்தமா இருந்தபடினால ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தமது வழியை போதிக்கிறார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்காம திகைச்சு கொண்டிருக்கிறாங்க. எங்களோட வாழ்க்கையில எப்படியெல்லாம் நாங்கள் நடக்கணும், ஆண்டவரே காண்பித்து தாரம், இதுதான் சரியான வழியா, இதுதான் சரியான வழியா என்று சொல்லி அநேக நேரங்களில தள்ளாடி திகைத்து போயிருக்கிறார்கள். ஏன்னா இருதயம் வந்து சுத்தமா இருக்கணும். அதுக்கு முதல்ல சலனப்பட்டோ கலங்கியோ பதட்டப்பட்டோ பதறிக் கொண்டிருக்கிற இதயத்தில் தேவனை காண முடியாது. ஆகாருக்கு ஒரு சிச்சுவேஷன், ஆகாரை டிபோர்ட் பண்றாங்க. டிபோர்ட் பண்ணும்போது ஆகார்ட்ட தண்ணியெல்லாம் கொடுத்து அபிரகாம் அனுப்பி விடுறார். ஆனா ஆகாருடைய மனதில் சாராளோட சண்டை பிடிச்சு அவ்வளவும் திருப்பி அப்படியே ஓடிக்கொண்டிருக்கு. ஒரு டிவிடி ஒன்று ஓடிக்கொண்டிருக்குது. இப்ப அந்த பாலைவனத்தில் போகும்போது அரு அந்த கதை ரிப்போர்ட் பண்ணி பாக்குறான்னு நினைக்கிறேன். எப்படி சாரால் தன்னோட கதைச்சது, தான் அவாவோட கதைச்சது, அவா திருப்பி தனக்கு சொன்னது, இந்த அவ்வளவு சண்டையும் ரிப்பீட் பண்ணி புலம்பிக் கொண்டே போறா. போயிட்டு வந்த வழியை விட்டுட்டா, என்ன வந்த வழி பிழைச்சு போச்சு, எகிப்துக்கு போகணும்னு இல்லை வந்தேன் இப்படின்னு இந்த பக்கம் போறேன். இந்த பக்கம் போயிருக்க கொஞ்ச தூரத்தில் அந்த பழையபடி அதே சண்டை வருது. கடைசியில் என்ன நடந்தது, ஆகாருக்கு போக வேண்டிய டிரெக்ஷன் தெரியல. எதனால, இருதயத்தில் குழப்பம், இருதயத்தில் சந்தேகம், இருதயத்தில் கேள்வி, இருதயத்தில் நியாய தீர்ப்பு. அவா மட்டும் அப்படி சொல்லாம இருந்தா நான் இப்படி கதைச்சிருப்பேனா? அவா எனக்கு இவ்வளவு வேலையை கொடுக்காம இருந்தா நான் இன்றைக்கு எதிர்த்து கதைச்சிருப்பேனா? இவ்வளவு நடந்தபடினாலதானே எனக்கு இன்றைக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்படியே மனதிலேயே போட்டு அசை போடுகிறது. சில தியானங்கள் நடந்து கொண்டிருக்கு. சுத்தமுள்ள இருதயத்திலே தேவன் தரிசனமாகிறார். சுத்தமுள்ள இருதயத்திலே தேவன் விசுவாசத்தை அவர் பலனாய் கட்டளையிடுகிறார். இல்லையா, அது நீதி என்று பார்த்தார். ஆண்டவர் சொன்னார், பூமியில பார்த்ததுக்கு இல்ல, நல்லவனாயிருந்தவன் நோவா. அதனால ஆண்டவர் நோவாவுக்கு அவருடைய கிருபையை காட்டினார். ஆபிரகாமுக்கு அவருடைய கிருபையை காட்டுகிறார். இருதய நல்லவனா இருக்கிறதை தேவன் ஒருபோதும் தள்ளிவிடுகிறவர் அல்ல. தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. திருக்குள்ளதும் கேளுள்ளதும் இருதயம் தான். அதை சுத்தமா காப்பாற்றிக் கொள்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் காப்பாத்துறதுக்குரிய ஒரே ஒரு வழி இந்த வேத வசனம் தான். தயவு செய்து நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அது எத்தனை வருஷமானாலும் இதை தவிர வேற எந்த வித மிட்டிலும் கிடையாது. அதுக்கு இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இன்றைக்கு ஸ்பூல் மிட்டில உல்ட்ரா அது இதண்டே எல்லாம் போடுவாங்க. அதே கம்பெனி ரெண்டு வருஷத்துக்கு முதல்ல ரெண்டு வருஷத்துக்கு பிறகு அதை விட பவரான இன்னொன்னு சொல்லி போன முறை செய்த விட இன்னும் கொஞ்சம் பவரா இருக்கு. இப்படி நான் இப்ப எவ்வளவு காலம் இருக்கிறேன் இப்படி அது என்னவா இருக்கு. அதை விட இது தெரியாம அதை விட வயசு வயசை விட வயசு வயசை விட வயசு இப்ப எத்தனை வயசு வந்துட்டு எனக்கே தெரியல. எனக்கு பார்த்தா எல்லாம் ஒரே வழியா தான் இருக்குது பார்த்தா. சரியா மொத்தத்துல அவன் உங்களை நம்ப பண்றான் அவன் எழுதுற விதத்துல. ஆனா இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு வேத வசனத்தை விட்டா வேற எதுவுமே கிடையாது. ஆக இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். எதுக்கு தேவ தரிசனம்? நான் உங்ககிட்ட வந்து எனக்கும் தேவ தரிசனம் கிடைச்சேன்னு சொல்லி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்துறதுக்கா? அந்த தேவ தரிசனம் என்னுடைய சுய பிரயோஜனத்துக்காக கொடுக்கப்படுகிறது. அதுக்காகத்தான் அந்த சுத்தமுள்ள இருதயம். அந்த தேவ தரிசனம் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது என்பதை பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்திலே 19வது 20வது வசனங்களை பாருங்க. அங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாருன்னு பாருங்க. 5வது அதிகாரம் 19 20 வசனங்களை பாருங்க.
அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிறவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிய பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார்.
ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் வந்து பூமியில எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றதை இயேசு கிறிஸ்துவுக்கு காண்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்ல, நான் அவர் எதை செய்ய காண்கிறேனோ அதை மாத்திரம்தான் செய்யறேன். இதைத்தான் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுகமாக்க வேணுமா? சுகமாக்குறது ஆண்டவருக்கு சித்தமாயிருந்தா நான் சுகமாக்குறேன். சுவிசேஷம் சொல்லணுமா? சுவிசேஷம் சொல்றது ஆண்டவருக்கு சித்தமா இருந்தா சொல்றேன். இல்லையா? அலங்கார வாசல்ல 40 வருஷமா அந்த முடவன் இருந்தான். இயேசு கிறிஸ்து மரித்து எழும்பி போய் ஒரு கொஞ்ச நாள் தான் இந்த காரியம் நடக்குது. ஆக இயேசு கிறிஸ்து உயிர் வாழ்ற நாட்கள்ல தான் அவனும் அங்க இருந்தான். இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்கு போனாரா இல்லையா? அலங்கார வாசலால போயிருப்பாரா இல்லையா? இருந்த அவனை கண்டிருப்பாரா இல்லையா? கண்டிருப்பார். ஏன் அவர் அன்றைக்கு சுகம் கொடுக்கல? பிதாவினுடைய சித்தத்துக்கு ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருந்தது. அது பேதுருவும் யோவானும் வரும்போதுதான் அவருடைய நாம மகிமைக்காக என்று எடுக்கப்பட்டிருந்தது. ஒரு இடத்துல கேட்டாங்க, இது இவன் செய்த பாவமோ பெற்றார் செய்த பாவமோ? தேவனுடைய நாம மகிமைக்காக. பிரியமானவர்களே, நானும் நீங்களும் எதை செய்தாலும் எதை பேசினாலும் அது தேவனுடைய மகிமைக்காக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த தேவ தரிசனம். தேவனை எதுக்காக தரிசிக்கிறோம் தெரியுமா? அவரை நானும் நீங்களும் எங்கெல்லாம் மகிமைப்படுத்த வேணுமோ அங்கெல்லாம் மகிமைப்படுத்தித்தான் ஆக வேண்டும். வாயை மூடிக்கொண்டு இருக்கக்கூடாது. பேசுற நேரத்தில் பேசுங்க, பேசாத நேரத்தில் ஊமை மாதிரி போயிருங்க. ஏசு எத்தனை இடத்துல கடந்து போனார் தெரியுமா? ஏன் அவருக்கு அந்த இடத்துல ஒன்று செய்ய தெரியாதா? ஒரு அற்புதம் செய்ய தெரியாதா? அவருடைய வல்லமையை காண்பிக்க முடியாதா? அவங்க கல் எடுத்தாங்களாம், அவர் மறைந்து கடந்து போய்விட்டார். அவர் நின்று ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவரை யாரும் எதிர்க்க முடியாது. அவ்வளவு ஒரு வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் பிதாவுக்கு சித்தம் இல்லாமல் எந்த வல்லமையும் பாவிக்கிறது அவருக்கு விருப்பமே இல்லை. அதனால அவர் சொன்னார், நான் பிதாவை நோக்கி பார்க்கிறேன். அதனாலதான் அப்படி பார்த்து பார்த்து பிதாவை பார்த்து அந்த பிள்ளை செய்தபடினால அந்த 20வது வசனம் சொல்லுது, அவர் குமாரனிலே அன்பா இருந்து தாம் செய்கிறவைகள் எல்லாவற்றையும் அவருக்கு காண்பிக்கிறார். இன்னைக்கு உலகம் திகைக்குது, மனுஷர்கள் திகைக்கிறார்கள். பதில் என்ன? என்ன மாதிரி நடக்க போகுது? என்ன மாதிரி என்னுடைய வாழ்க்கை இருக்க போகுது? ஜோதிடர்களை நோக்கி ஓடுகிறார்கள். ரகசியமான ஆலோசனைகளை எல்லாம் எங்கெல்லாம் செய்யறாங்க இல்லையா? குறி கேட்க போறாங்க. இப்ப ஊழியக்காரனே குறி சொல்றவனா மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் வஞ்சகம் இல்லாம ஆசீர்வாதம் செஞ்சா இப்ப போய் ஜனங்க நிக்குது, எனக்கு குறி சொல்ல என்ன மாதிரி நிக்குது போய். ஆண்டவர் நல்லவராயிருக்கிறார். அதனால பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். ஹல்லேலூயா. இருதயம் சுத்தமா இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு போதிப்பார். நானும் நீங்களும் பூமியில எப்படி வாழணும் என்று சொல்லி கற்றுக்கொள்வோம் இல்லையா? ஏனென்றால் கிறிஸ்தவர்களை பார்க்கிற மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. இதுல ஆண்டவருடைய பேர் எங்க மகிமைப்படுதுன்னு நீங்க யோசிக்கலாம். உலகத்தார் உங்களை பார்க்க என்ன அறிவில்லாதவங்களா இருக்கிறாங்களேன்னு சொல்லக்கூடாது. யாருமே தேவனுடைய ஜனங்கள் எவ்வளவு ஞானவான்கள், எவ்வளவு பொறுமைசாலிகள், எவ்வளவு அன்பானவர்கள், எவ்வளவு பதறாதவர்கள், அவர்களுடைய தேவன் மேல அவர்களுக்கு அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கிறது என்று சொல்லி மற்றவர்கள் சாட்சி சொல்லணும். நீங்க எல்லாரும் தேவனுக்கு மகிமையாய் நாட்டப்பட்ட விருட்சங்கள். அன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்களுக்கு நீங்க யாருன்னே தெரியல. உங்களுக்கு விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க எல்லாம் ஒரு விருட்சம். தேவனுடைய மகிமைக்காக, அவருடைய பேர் புகழ்ச்சிக்காக இந்த பூமியிலே நீங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவருடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்தும்படிக்காக நீங்கள் நானும் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். ஆக எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களிடத்திலே ஒரு களங்கமான வாழ்க்கையாகிறாதபடிக்கு மாறாக மற்றவர்கள் எங்களை பார்த்து சொல்லணும், யா இவங்க கர்த்தருடைய பிள்ளைகளப்பா, இவர்களிடத்திலே அப்படிப்பட்ட கம்பீரம் தெரிகிறது இல்லையா? அவன் பார்த்து சொல்றான், பிள்ளையான் பார்த்து குண்டிலேருந்து சொல்றான், காண்டா மிருகங்களுக்கு ஒத்த பலன் கையா, குண்டிலேருந்து பார்த்து சொல்றான். எதுக்கு? ஜெயகம்பீரமான கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிறார் இல்லையா? சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களோடு கூட நடந்து வருகிறார். இந்த கம்பீரம் எதனால? அதனாலதான் அந்த கம்பீரம். ஆனா நாங்க எப்பவுமே எங்களை வியாதிக்காரராயும், கொஞ்சம் மண்ணாயும், கொஞ்சம் களிமண்ணாயும், இப்படி இதுதான் தாழ்மைன்னு நினைச்சு கொண்டிருக்கிறோம். மாயமான தாழ்மையிலே விழுந்துடாதீங்க. தயவு செய்து தேவன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது காரியம் நல்மனசாட்சி. இந்த நல்மனசாட்சி என்றது என்ன? இந்த நல்மனசாட்சியை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு முக்கியமான வசனம் இருக்குது. அதனால இந்த நல்மனசாட்சி என்ன, என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தா, அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை திசை திருப்புகிற ஒரு கருவி. தமிழ்ல சொன்னா சுக்கான் சரியா, தொச்சில இருக்கிற பிள்ளைகளுக்கு விளங்குற மாதிரி இருந்தா ஒரு லெங்க் ராட் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். இப்ப இருக்கிற வாகனங்களுக்கு லெங்க் ராட், அந்த வாகனத்தை திசை திருப்புறதுக்கு பாவிக்கிற ஒரு சக்கரம். அப்ப தமிழ்ல சுக்கான், அந்த படகை ஓட்டுறதுக்கு படகுக்கு பாய்மரம் வேணும், அப்பதான் படகு மூவ் பண்ணும். ஆனா அந்த படகு போற திசைகளை திருப்புறதுக்கு, அதை வார ஆபத்துகளிலிருந்து விலகி காக்கிறதுக்கு சுக்கானால என்ன செய்யப்படும்? எந்த பெரிய படகா இருந்தாலும் திசை திருப்பப்படும் சரியா? என்னதான் பெரிய படகா, பெரிய கப்பலா இருந்தாலும் அதுல பாறை வந்தா நேர போய் சொல்லுவீங்களா, பாறை விலகு நாம் வாரம் அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா இந்த நாட்கள்ல எங்களோட விசுவாசத்தை நாங்கள் பிழையாக பயன்படுத்தக்கூடாது இல்லையா? வசனம் சொல்லுதான், நீங்கள் விசுவாசிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா இந்த மலையை பெயர்ந்து போன்னு சொன்னா அது போய் கடல்ல விழுமண்டு. விசுவாசம் என்பது கொஞ்சம் அறிவு சம்பந்தப்பட்ட காரியமும் கூட, அதுக்கு ஏதாவது பலன் இருக்கணும். விசுவாசம் சரி, ஆனா அந்த விசுவாச வார்த்தையை நீங்க பயன்படுத்தும் போது அதுக்கு ஒரு பலன் இருக்கணும், அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். சும்மா மலையை பத்தி அங்கால போ இங்கால போன்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது. காரணம் இல்லாம சும்மா போய் சொன்னா நடக்கும் நினைக்கிறீங்களா? அது ஒரு காரணம் வேணும். ஆக சில விசுவாசிகள் நினைக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நேர போய் சிவர்ல மோதுவேன், எனக்கு அது வழிவிடணும். அந்த கதவை பூட்டிருக்கு, இரும்பு தாழ்பாலை முறித்து வெண்கல கதவை உடைத்து கர்த்தர் எனக்கு முன்னே போய் கொண்டிருக்கிறாரு, அப்படி போங்க. அதுக்கப்புறம் அந்த கிளாஸ் எல்லாம் உங்களை என்ன செய்யுது பார்ப்போம். நேரம் ஆஸ்பத்திரி உங்களை போட்டு எத்தனை தையல் போடுவாங்களோ தெரியாது. கதவை திறக்கணும் என்ற அறிவு இருக்கு இல்லையா, முட்டாம போகணும் என்று சொல்லி. அதே மாதிரி பிரச்சனைகள் என்று வரும்போது சில நேரங்களில் நாங்கள் தேவையில்லாம போய் அதுக்குள்ள மாட்டிக்கொள்ள கூடாது. நல்லா வணங்குங்க சரியா? அதுல மாட்டிக்கொண்டாலும் அந்த இருதயம், அந்த நல்மனச்சாட்சி கெட்டு போடும். நல்மனச்சாட்சி கெட்டு போனா என்ன நடக்கும்ன்றது பிறகு பார்ப்போம். ஆனா அந்த நல்மனச்சாட்சி மிகவும் முக்கியம் கூட வாழ்க்கைக்கு. அந்த நல்மனச்சாட்சியை அநேகம் பேர் கெடுத்துக் கொள்ளுகிறார்கள். தேவையில்லாத பிரச்சனைகளுக்குள்ள தங்களை மாட்டி, தேவையில்லாத பிரச்சனைகளை நாங்க போய் குதிச்சு இல்லையா? யோசியா, அந்த ராஜா பேர் யோசியா, வேதத்திலேயே ரொம்ப நல்ல ராஜா அது. சரியா, நல்ல காரியங்கள்லாம் செய்து கர்த்தரின் பார்வைக்கு பிரியமானதெல்லாம் செய்து, அவன் எகிப்து ராஜா யாரோடய யுத்தம் பண்ண கொடுத்தன் போறாங்க, இவர் போய் இடையில நிக்கிறாரு நடுவில். சரி, அவன் சொல்றான், இது உன்னோட நான் யுத்தம் பண்ண வரலப்பா, தயவு செய்து நீ வீட்ட போ, நான் வேற ஒரு ஆளோட யுத்தம் பண்ண போறேன், அதுவும் உன்னுடைய ஆண்டவர் சொல்லித்தான் நான் போறேன், நீயே இடையில வார, இல்ல நான் வருவேன். கடைசியில் என்ன நடந்தது, இவர் செத்து போடுவார். அவர் நல்ல ராஜா, அவ்வளவு நாளும் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தையும் ஒரு மதியினத்துல போய் தேவையில்லாம பேர மாட்டுப்பட்டு மறிச்சு போறான். இந்த புலம்பல் என்ற புத்தகமே எரேமியாவுடைய முது புலம்பலும் அந்த ராஜாவை நினைச்சுதான் பாடப்பட்டது என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவன் இஸ்ரேவேல நடத்துவான், அநேக நாட்களுக்கு இப்படி ஒரு நீதி உள்ள ராஜ்யம் நடக்கும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. அவன் பொட்டண்டு சில சின்ன வயசுலேயே போயிட்டான், இப்படி ஒரு மொக்கு வீரை பார்த்ததுனாங்க. ஆக கிறிஸ்தவர்களாகிய நானும் நீங்களும் எங்களோட நல்மனச்சாட்சியை காத்துக்கொள்ள வேணும், கிறிஸ்துவுக்குள்ள காத்துக்கொள்ளணும். அநியாயம் உலகத்தில் எல்லா இடமும் நடக்குது, நல்லா வழங்கி கொடுங்க. அதுக்காக என்ன எல்லா இடமும் இருக்கிற அநியாயத்தை விசாரிக்கிறக்கா ஆண்டவர் வைக்க இல்லை. சரியா, எங்க நான் பேசவோனுமோ செயல்படுவோனுமோ அந்த இடத்துல நான் பேசியே ஆகணும் இல்லையா, எங்க நான் செயல்படவோனுமோ அங்க செயல்பட்டே ஆகணும், எங்க நான் கையை கட்டிக்கிட்டு இருக்கணுமோ நான் போகக்கூடாதோ அங்க நான் பேசாம இருக்கணும். அநேக நேரங்களில் தேவையில்லாத இடத்துல சில பேர் பேச போய்த்தான் பிரச்சனையே பெருசாகிறது. சரியா, என்னபடியா கர்த்தருக்குள்ள முதல்ல கேட்கும், ஆண்டவரே நான் இதுல செயல்பட வேண்டுமோ கேட்கணும். தாவீதுட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது என்ன தெரியுமா, யுத்தத்துக்கு போனா முதல்ல ஆண்டவர்கிட்ட விசாரிப்பார், ஆண்டவரே இவன் எதிரிதான், ஆனா இந்த எதிரிட்டே இப்ப நான் யுத்தம் பண்ண போகணுமோ, விசாரித்து தான் போவார். அதனாலதான் தேவன் அவரோடு கூட இருந்தார். யுத்தங்களை நடப்பிக்கிறவர் கர்த்தர், கூட இருக்கிறவர். நான் வீரன் என்றக்கா, நான் 10 யுத்தத்துல வென்றிருக்கிறேன்டக்கா, 11வது யுத்தத்துக்கு நான் போக முடியாது, கர்த்தர் அங்க வரையில்லைன்னு சொல்லிச்சுன்னா நான் அவுட். வழங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவருக்கு முன்பாக பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிங்க, அதுலேயே சங்கீதம் 25:12 வசனத்தை வாசிங்க.
கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார்.
அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னத்தை கொடுக்கும் தெரியுமா, கர்த்தர் தாம் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பார். ஆக நல்மனச்சாட்சி என்பது தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயத்தை கொடுக்கிறது. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, நல்மனச்சாட்சி அன்றைக்கு யோசேப்புக்கு இருந்தது. அதனாலதான் யோசேப் சொன்னான், கர்த்தருக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி. விளங்குதா, யாரும் காணே இல்ல, நீ தப்பு பண்ணா கேட்கறதுக்கு இங்க ஒருவருமே இல்லை, நீ முதலாளியினுடைய மனைவி. ஆனால் எல்லாருக்கும் மேலால ஒருத்தர் இருக்கிறாரே, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுத்தி வருதே, அவருடைய காதுகள் எல்லாத்தையும் கேட்குமே, அவர் எல்லாத்தையும் அறிவாரே, அவருடைய இமைகள் நோக்கி அறிகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு விரோதமாய் நான் எப்படி பாவம் செய்வேன், இவ்வளவு தூரத்துக்கு சாக இருந்த என்ன குழியிலிருந்து தூக்கி விட்டு இல்லையா என்ன உயிரோட வச்சிருக்கிறாரே, அப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமாய் யா நான் எப்படி பாவம் செய்வேன். நான் சொல்றேன், என்ன அவர் குழியிலிருந்து தூக்கி விட்டார். அதான் சங்கீதக்காரன் சொன்னார், மரண வாசல்களிலிருந்து என்னை தூக்கி விடுகிற என்னுடைய தேவனே, மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற தேவனே. மனசு, நீங்க இங்க இருக்கிற எத்தனை பேர் சாவ தப்பி வந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கே தெரியல. கொஞ்சம் வடிவ ஆழமாயிருந்து யோசிச்சு பாருங்க, சில சம்பவங்கள் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரலாம், இல்லாட்டி ஆண்டவரே உங்களுக்கு அதை வெளிப்படுத்தலாம். எத்தனை பேர் மரணத்தை கடந்து போனீர்கள், மரண தூதன் எவ்வளவு தரம் உங்களுக்கு பக்கத்துல படுக்க போட்டிருந்தான்னு சொல்லி உங்களுக்கு தெரியல. நான் அதான் சொல்றேன், என்னுடைய வீடு பூட்டி இருந்தது, கதவு பூட்டி இருந்தது, ஜன்னல் பூட்டி இருந்தது, எல்லாம் பூட்டி இருந்தது, சாவு வந்து எனக்கு பக்கத்துல இருந்து தட்டி என்ன விசாரிச்சுது வாரியா, வெளியே போய்தான் சாவணும் பண்ணல, பூட்டின வீட்டுக்குள்ள இருந்தே சாவலாம். ஆனால் அந்த இடத்துல நான் கூப்பிட்டது அவருடைய செவிகளிலே விழுந்தது. ஹல்லேலூயா, அந்த இடத்திலே தனியனா இருந்து நான் அவருடைய பெயரை சொன்ன போது அது அவருடைய செவிகளிலே விழுந்தது. அப்படித்தான் உங்களை ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றிக்கிறார். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க, மரண வாசல்களிலிருந்து தூக்கி விடுகிற என்னுடைய தேவன் நல்மன சாட்சியை கெடுத்து போடாது என்று உங்களுக்கு இன்றைக்கு உங்களையும் என்னையும் எச்சரிக்கிறார். அருமையானவர்களே, அந்த வசந்த வாசிங்க, சிஸ்டர் ஒன்று தீமத்தேவில 1:19 வாசிங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லுது அதுல அந்த வசனம்.
இந்த நல்மன சாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள்.
பாருங்க, இந்த சுக்கான கீழே போட்டுட்டீங்கன்னா தண்ணிக்குள்ள பாய்மரம் இருந்தாலும் கப்பல் அதுக்கு பிறகு அந்த திசைக்கு போக வலிக்கிட்டு, அதுக்கு பிறகு நீங்க நினைச்சாலும் அந்த கப்பலை திருப்ப முடியாது. என்ன நடக்கும்? கப்பல் சேதம், உங்களோட வாழ்க்கையே அழிஞ்சு போய்விடும். தயவு செய்து விளங்கிக் கொள்ளுங்க. நல்மனச்சாட்சியை நீங்க கெடுத்து போட்டீங்கன்றால் அது டேமேஜ் ஆக்குகிறது வேறொன்றையும் அல்ல, கப்பலை தான். கப்பல் என்கிறது உங்களுடைய வாழ்க்கை. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளாதீங்க. தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நேராக திருப்ப முடியாதவர்களாய், அந்த நன்மனச்சாட்சியை இழந்து போனவர்களாய் இருந்துடாதீங்க. அந்த நன்மனச்சாட்சி உங்களுக்கு இருக்கும் வரைக்கும் தான் நீங்கள் தேவனை நோக்கி பயணம் செய்ய முடியும். நன்மனச்சாட்சி செத்து போச்சுண்டால், மரத்து போச்சுண்டால், அதுக்கு பிறகு நீங்க ஆராதனைக்கு வர மாட்டீங்க, ஜபிக்க மாட்டீங்க, வேதம் வாசிக்க மாட்டீங்க, எல்லா இருளும் உங்களை சுத்தி வந்துடும். அதுக்கு பிறகு நீங்க செய்யறது பாவமா, நீங்க நிர்வாணமா இருக்கிறீங்களா, ஒன்னும் தெரியாது. இருட்டில் இருக்கிறவனுக்கு எப்படி இருந்தாலும் இருக்கலாம், தெரியுதானா? இருட்டில் நீங்க எப்படியும் இருக்கலாம், ஒரு கவலையும் இல்லை. யார் பார்க்க போறா? அல்லது உங்களுக்கு ஏதாவது காயப்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இருட்டு, நன்மனச்சாட்சி போயிட்டுது. அதுக்கு பிறகு நான் என்ன செய்யறேன்றது சரியா பிழையாண்டு கூட எனக்கு தெரியல. எங்க எப்படி நான் என்ன அடையாளங்கன்றது, நான் இருக்கிற என்னுடைய கோலம் என்ன, தலைமையில் எப்படி இருக்குது, முகத்தில் என்ன பூசிக்கிறேன், உடுப்பு எப்படி போட்டுக்கிறேன், ஒண்ணுமே தெரியாது. வெளியில வந்து ஒரு கோமாளி மாதிரி இருப்பேன்னு நினைக்கிறேன். வெளியில இருட்டில் இருந்து யாராவது வெளிக்கிட்டு வெளியில போறீங்களா? வீட்டில் கண்ணாடியை பார்க்காம சொல்லுங்க பாம இருக்கா? சில பேர் போயக்கே கார்ல எல்லாம் பார்ப்பாங்க, தங்களை கார் கண்ணாடி வழியெல்லாம் இப்படி சிரும்பி பார்ப்பா, எல்லாம் சரியா இருக்கா, உடுப்பு சரியா இருக்கா, தலை சரியா இருக்கா. இருட்டில இருந்து என்னது சரி பண்றது யோசிங்க. நல்மனச்சாட்சி என்றது விசுவாசமாகி, நல்மனச்சாட்சியை தள்ளி விட்டுலாம் சரியா, அதை யாரும் பிடிச்சி வச்சுக்கொள்ள போறது இல்ல. அது வந்து சுக்கான அசுக்கானத்துக்கு போட்டுடலாம், தக்கண்டு இடத்த பிடிக்குதுப்பா சரியா. கப்பல்ல இடத்த பிடிச்சு கொண்டுக்குது, சுக்கானத்துக்கு வெளியில போட்டோம்டா வேற ஏதாவது கப்பல்ல ஏத்தி கொள்ளலாம். நன்மனச்சாட்சியை தள்ளி விட்டுட்டீங்கன்னா கப்பல் இஷ்டத்துக்கு போகும். பாய்மரம் இருக்குதானே, ஆண்டவர்கிட்ட போலாம் தானே நினைக்காதீங்க. சுத்த இருதயம் இருந்தாலும் அதுக்குள்ள நன்மனச்சாட்சி வேணும். நன்மனச்சாட்சி தான் உங்களுடைய டிரெக்ஷன். எங்கேயாவது லிங்க் ராட் இல்லாம கார் விற்கிறாங்களா? யோசி பாருங்க பாம இருக்கா, ஸ்டீரிங் இல்லாம கார் இருக்குமா எங்கேயாவது? விசுவாசம் இருக்குதானே என்று ஸ்டேரிங் இல்லாத கார்ல எரிந்து போவீங்களா? யாராவது ஸ்டார்ட் பண்ணிட்டு கத்தர் என்னை நடத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல. மூன்றாவது காரியம் ஏன்டா, இது வந்து புத்திமானாய் நடந்து கொள்ளுதல், உலகத்துல புத்திமானாய் நடந்து கொள்ளுதல் இல்லையா? பாருங்க, யோசேப்ப பார்வோன்னுட்டு யோசேப்புக்கு அந்த பொசிஷனை கொடுக்குறாங்க. ஜெயில யோசேப்புக்கு அங்க என்ன ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க, கைதிகளை விசாரிக்க, இவரே கைதி, இவரே அடிமை, இவருக்கு அங்க விசாரிக்கிற ஒரு பொறுப்பு கொடுப்படுது. எதை வச்சு கொடுப்படுது? யோசேப்பினுடைய அவன் நடந்து கொண்ட விதம். நீங்க அரலூஸ் மாதிரி இருந்தா யாராவது ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்களா உங்கள்ட்ட? என்ன சொல்லுங்க பாப்போம். கதைக்கிறதுலயே கொஞ்சம் பிள்ளையா கதைச்சாலே உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுப்பாங்களா யாராவது? சொல்லுங்க பாப்போம். எனக்கு இருக்கா, இன்றைக்கு ஒரு கதை, நாளைக்கு ஒரு கதை, இப்போ ஒரு முடிவு, நாளைக்கு ஒரு முடிவு. கேட்கிற செய்திகளுக்கெல்லாம் பயப்படுகிற தன்மை இவ்வளவு இருந்தா உங்கள்ட்ட யாராவது நம்பி ஒரு கை குழந்தைய கூட கொடுக்க மாட்டாங்க. வச்சிருக்கோம் என்ன அப்படிங்கன்னு சொல்லி, இது போட்டாலும் போட்டுரும், இது பைத்து லூஸ், அல்லது நுள்ளி கிள்ளி வச்சிட போதும்னு சொல்லி. உண்மையா சொல்றேன் நான், நாங்க புத்திமானாய் நடந்து கொள்ள வேணும். கர்த்தருக்குள்ள நடக்கிற நட பேச்சு சில தன்மைகள், இன்றைக்கு ஒரு கதை, நாளைக்கு எனக்கு வேதம் தெளிவா தெரியாட்டி இப்படித்தான் கதைக்கலாம். நான் ஏதோ அம்புலி மாமா கதை மாதிரி கதைச்சிட்டு போவேன் நான் உங்களோட. ஆண்டவருக்கு அது பிரியம் இல்ல, ஆண்டவர் அப்படி எங்களை படைக்கவும் இல்ல, ஆண்டவர் அப்படி நாங்கள் நடந்து கொள்ளணும் சொல்லி எதிர்பார்க்கிறவரும் அல்ல. புத்திமானாய் நடவுங்கள் வேதம் சொல்லுது, ஆண்டவரும் அதைத்தான் ஏற்றுக்கொள்ள சொல்றார். நீ புத்திமானாய் நடந்து கொள், ஞானத்தை வருந்தி கூப்பிடு, தேடு. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அது அடைஞ்சாக்களுக்கெல்லாம் நற்புத்தி உண்டு, சரிதானா? எங்க கொலிச்சில படிச்சாக்களுக்கு தான் நற்புத்தி உண்டு வேதம் சொல்லியிருக்கா. பல்கலைக்கழக பட்டப்படிப்பு முடித்தவர்களுக்கு நற்புத்தி உண்டு, டாக்டரா இருக்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு, இன்ஜினியரா இருக்கிறவர்களுக்கு நற்புத்தி உண்டு சொல்லுதா? இன்ஜினியர்கிட்ட பஞ்சாயத்தை போய் கேட்டு பாருங்க, சொல்லுவா இன்ஜினியர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. டாக்டர் இல்ல பஞ்சாயத்து மாதிரி கேட்டு பாருங்க போய், அங்க டாக்டர் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி. நற்புத்தி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கும் மனுஷிக்கு மாத்திரம்தான் வருங்க இல்லையா? ஏனென்றால் அதுதான் இந்த வழியில போகாத அந்த வழியில போகாத என்று சொல்லி ஒரு கண்ட்ரோல்ல கொண்டு போகும் இல்லையா? மூன்றாவது மாயமற்ற விசுவாசம். விசுவாசத்திலேயும் இந்த மாதிரி டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் இருக்குது. மாயமற்ற விசுவாசம். சபையில நான் வந்து உங்களுக்கு முன்னால் நின்று பேசும்போது ஒரு விசுவாசம், வீட்டை போனோம்னா அங்கு ஒரு விசுவாசம், வேலைக்கு போனோம்னா அங்கு ஒரு விசுவாசம், உலகத்தில் இருக்கிறார்களை கண்டா அந்த பழைய ரட்சிக்கப்படாத சொந்தக்காரர்களை கண்டா அங்கு ஒரு விசுவாசம். விசுவாசம் வித்தியாசப்பட்டதில்லை, நாங்க தான் அதை வித்தியாசப்படுத்தி காட்டுறோம். விசுவாசம் எப்பவுமே அப்பளுக்கு இல்லாத ஒரே சுத்தமா தான் இருக்குது, நாங்க தான் அதுல கொஞ்சத்தை கலக்குறோம். ஏன்? அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி வளையணும்னு சொல்லி. சுத்த தங்கத்தை வளைக்க முடியாது, வளைச்சு எங்களுக்கு அப்படியே ஒரு ஒரு பலகை மாதிரி எடுத்து தங்கத்தை வச்சு கொடுத்து எங்களுக்கு விருப்பம் இல்லை. எங்களுக்கு ஏற்ற மாதிரி நெளிச்சு வளைச்சு எல்லாம் போடணும்ன்றதுக்காக அதுக்குள்ள கொஞ்சம் கலக்கத்தான் போகணும். செம்பு அது இது என்னெல்லாம் கலக்கிறாங்களோ தெரியாது, அது வளையிற அளவுக்கு ஒன்று கலக்கவும் போகணும், கலரும் மாறக்கூடாது, தங்கம் மாதிரி இருக்கணும். பார்த்தா அது செம்பு கொஞ்சம் சேர்த்தாலும் அது கலர் மாறக்கூடாது. மாறினா இது என்ன தங்கம் இல்லையா? என்ன என்ன சொல்லுவாங்க, ரோல் கோல்டா என்ன சொல்லுவாங்களே, அதாண்டு கேட்டுற போறாங்கன்னு சொல்லி. ஆக விசுவாசத்திலேயும் சில தந்திரமான விசுவாசம். எப்படி பார்க்கிறாங்களுக்கு தெரியக்கூடாது, நான் என்னுடைய விசுவாசத்துக்குள்ள இவ்வளவு வீக்னஸ் இருக்குன்னு தெரியக்கூடாது. பார்த்தா ஸ்மார்ட்டா இருக்கிற மாதிரி இருக்கணும். பார்த்தா ஒரு அக்கினி வந்து பரிசோதிச்சா தெரியும் அதுக்கு பிறகு எப்படி இருக்குது, உள்ளுக்குள்ள எப்படி இருக்குது, கட்டிடம் எப்படி இருக்குது, மண்ணினால செய்ததா, மரத்தினால செய்ததா, கல்லினால செய்ததா, கண்மலையில கட்டினதா, அத்திபாரம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்ப ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்க, மாயமற்ற விசுவாசம் இது வந்து வாழ்க்கை சரியா? இந்த வாழ்க்கை முழுவதும் இது தொடர்ந்து வரணும். அதனால பவுல் சொன்னார், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், அந்த நட்பொருளை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொண்டேன். ஆரம்பத்தில் அவர் எப்படி என்னட்ட நம்பி அந்த விசுவாசத்தை ஒப்பு கொடுத்தாரோ அவ்வளவு சுத்தமாக முடிவு என்னுடைய ஓட்டத்தினுடைய முடிவிலும் நான் காத்துக்கொண்டேன் இல்லையா? நீங்க என்ன பொருளை வாங்கினாலும் 10 வருஷத்துக்கு பிறகு அது அப்படி இருக்காது இல்லையா? அங்க ஒரு கீறல், இங்க ஒரு அடி, அங்க ஒரு இது விழுந்து கொண்டே இருக்கும். சரி, அது என்ன பொருளா இருக்கட்டும், அது பாவிக்கிறதுல அது என்ன செய்யும், இங்க சொல்லுவாங்க அதாவது வந்து பாவனையினுடைய சேதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாவிக்கிறதுனால இப்ப இந்த மைக் வாங்கின போச்சுக்கு நல்ல பளபளப்பா இருந்திருக்கும், இப்படி பிடிச்சு 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 அதனுடைய அந்த பளபளப்பு எல்லாம் போயிருந்தது கொஞ்ச நாள். அந்த மாதிரி விசுவாசத்திலும் வாசம் போ 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 அந்த ஷார்ப்னஸ் குறைஞ்சிரும் சில நேரங்கள்ல. அதுக்காகத்தான் இந்த வேத வசனங்கள் இல்லையா, தியானங்கள், ஜபங்கள், ஏன்னா அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு வேதம் சொல்லுது. விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணலாம் சரியா? எனக்கு உங்களுக்கும் ஒரு அளவு கொடுக்கப்பட்டிருந்தாலும், எங்களுக்கு ஆண்டவர் நியமிச்சிருப்பார் முதலே இவ்வளவுதான் அந்த விசுவாச அளவுன்னு சொல்லி, ஆனாலும் அந்த அந்த டொப்பை நாங்க பிடிக்க விடும் நாங்க சரியா, எவ்வளவுதானே என்னட்டு நாங்க இருந்தரையிலே இருக்கிறோம்னு சொல்லி கீழே போகக்கூடாது. மாறாக ஏன்னு சொன்னா, யாத்திராகமத்துல ஆண்டவர் சொன்னார், மோசே கேட்ட போது நீ யாருன்னு கேட்டா நான் யார கூப்பிட்டேன்னு சொல்றது போய் ஜனங்கள்ட்ட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களே. அப்ப ஆண்டவர் சொன்னார், என் நாமம் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேனுடைய சொல்லி இருக்கிறேன் என்பவர் உன்னை அனுப்பினார் என்று போய் சொல்லு. ஆண்டவர் சொல்றார், இருக்கிறவராக இருக்கிறேன், அவர்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லையா, அவருடைய எந்த ஒரு மாற்றமும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதம் சொல்லுது. அவருடைய நிழல் கூட மாற்றம் இல்லை. இப்ப 2 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா இல்ல 3 வருஷத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா எங்களோட உருவத்திலே ஒரு மாற்றம் இருக்கு இல்லையா? வாலிபத்திலிருந்து வயோதிபத்துக்கு போறதுனாலே என்னவோ தெரியாது சரியா, உடம்பு பெருக்குதோ சுருக்குதோ அது வேற விஷயம். இங்க ஏதாவது வெள்ள வெள்ளையர்ந்து இருக்கும் சரியா, அல்லது கொஞ்சம் ஃப்ரீ ஆயிரும் இடையில சரியா, ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும், ஒரு மாற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கும். பழைய படத்தை கொஞ்சம் எடுத்து பாருங்க, அதுல உங்களுக்கு என்ன ஒவ்வொரு நாளும் உங்களை பாக்குறபடியா அந்த திடீரென்னு அந்த வித்தியாசம் தெரியாவிட்டாலும் நீங்க அந்த கொஞ்சம் பழைய படத்தை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு வித்தியாசமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் தான் மாறாதவராக இருக்கிறார். அவர் விசுவாசத்தை தரும்போது ஏதோ பழசாகி போற விசுவாசம் எங்களுக்கு தரையில, மாறாத விசுவாசத்தை தருகிறார் சரியா? அதை நாங்க தான் அப்படியே காத்துக்கொள்ள வேணும். தயவு செய்து நீ பாருங்க, இந்த அன்பினுடைய அடிப்படையே சுத்த, அதாவது நல்ல இருதயம், சுத்தமான நல்ல மனசாட்சி, மாயமற்ற விசுவாசம். இந்த விசுவாசத்துல மிகவும் முக்கியம். அதாவது சொல்ல என்னதுன்னா, ஒருத்தர் நல்ல மினுக்கு வஸ்திரம் தரிச்சு வந்தா அவனை பிடிச்ச உடனே முன்னுக்குண்டே இருத்துறீங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டவன் வந்தா பின்னுக்கு போவோம்னு சொல்றீங்க. இது அந்த நாட்கள்லயே இருந்திருக்குது சரியா, அதனாலதான் அதை எழுதியிருக்கிறார் ஆண்டவர் சரியா. அப்ப நீங்க பாரபட்சம் காட்டுறீங்க. தயவு செய்து இந்த மாயமற்ற விசுவாசம் என்பது பாரபட்சத்துக்கு அடையாளமா இருக்கிறது இல்லையா, பாரபட்சத்துக்கு அடையாளமா இருக்கிறது. தேவனுடைய சிருஷ்டிகளா இருக்கிறோம் நாங்கள், அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் நாங்கள். ஒவ்வொருவர்களையும் தேவன் எப்படி அன்பு கொண்டா தெரியுமா, சமமாக அன்பு கொண்டார். பாரபட்சம் உள்ளவர் அல்லவே என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா. பாரபட்சம் உள்ளவராக இருந்தா அவர் எங்களை ரட்சித்திருக்க முடியாது, தனி இஷ்டவேல மாத்திரம்தான் ரட்சித்திருக்கணும் இல்லையா. பாருங்க, எங்களை அதாவது புறஜாதிகளா இருந்த சுயாட்சியினுடைய அந்த சுதந்திரத்தினுடைய காணிக்கு வெளியில இருந்த எங்களை இஷ்டவேலரை சிநேகித்த மாதிரியே எங்களையும் அவர் சிநேகிக்கிறார். அதே சுதந்திரம், அதே பரலோகம், அதே தேவனோடு இணைந்திருக்கிற அதே வாழ்வு, இதுல எது எந்த கண்டிஷன் குறைவு சொல்லுங்க பாம இருக்கா. இந்த நாட்டில் என்னதான் நேஷனாலிட்டி எடுத்தாலும் கொஞ்சம் பார்வையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். நான் என்னதான் நான் ஜேமன்காரன் போய் சொல்ல முடியுமா, என்னுடைய பிரஜா உரிமை தான் ஜேமன், நான் ஜேமன்காரன் கிடையாது. என்னுடைய என்னது பிரஜா உரிமை தான் ஜேமன், நான் ஜேமன்காரன் கிடையாது. எவ்வளவு நேரம் வெளுத்தாலும் இப்படிதான் இருப்பேன் சரியா. ஆக அதிலேயே அந்த ஹேண்ட்லிங்லேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. ஒரு பிறப்பால வெளித்தோட்டத்தால ஜேமங்காரனா இருக்கிறவன் போய் ஒரு ஒரு நியாயத்தை கதைக்கிறதுலையும் நாம் போய் கதைக்கையும் இருக்கிற வித்தியாசத்தை எனக்கு தெரியும், நீங்க அனுபவிச்சுக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா அது பெரிய குறையா நினைக்கல. ஆனா அது உலகத்துல அது என்னதான் அது சராசரி என்று சொன்னாலும் அதுல ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. ஆனா தேவனுடைய பார்வையில மாத்திரம்தான் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அவர் யாரையுமே தள்ளி விடாதவர், நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, அவர் யாரையுமே தள்ளி விடாதவர். மன்னிக்கிறதுல கூட அவருக்கு எல்லாருக்கும் சகஜமா தான் மன்னிக்கிறார், அநியாயம் செய்கிறதே இல்லை அவர் இல்லையா. நீதியின் தேவன் என்று அவருக்கு பேரே கொடுத்திருக்கிறாங்க. எதனால நீதியின் தேவன், அவரிடத்துல பரிசுத்தம், அவருடைய அந்த பரிசுத்தத்தை பார்க்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, அதுல எவ்வளவும் குறைவில்லை. மிச்சம் எல்லாத்தையும் பார்க்கலாம், சூரியனை கூட நீங்க இப்படி வச்சு பார்க்கலாம் அவ்வளவு கையால, அவரே பார்க்க முடியல. ஏன்னு சொல்லிச்சுனால் அவ்வளவு சுத்தம். தேவதூதர்களுக்கே அதை பார்க்கறது ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்லையா. அதனாலதான் அவர்களே வாயை ஓயாம சொல்லிக் கொண்டிருக்கார், பரிசுத்தர் 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 இல்லையா. அப்ப அந்த தேவன் அவருடைய அன்பை ஊற்றி அந்த குமாரன் ஊடாக எங்களுக்கு தந்தார். எதுக்கு தந்தார் அந்த அன்பை, நாங்க அப்படி வச்சு வடிவு பார்க்கறதுக்கு அல்ல. அல்ல, அந்த அன்பு இன்றைக்கும் ஒரு நாளைக்கு பூமியில வந்து இறங்கி சென்று கதை பேசி கொண்டிருக்கிறதுக்கு அல்ல. அந்த அன்பின் தேவகுமாரன் உங்களுடைய இருதயங்களில் பிறந்திருப்பாரானால் இல்லையா, அதே குணாதிசயங்களோடு தான் இருக்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது இல்லையா. அவரை நானும் நீங்களும் மட்டுப்படுத்த முடியாது, ஒன்றில் வச்சிருக்கலாம் இல்லாட்டி களைச்சி விட்டுலாம் சரியா. அவரை நானும் நீங்களும் மட்டுப்படுத்த முடியாது, டிம் பண்ண இயலாது. ஏன்னா அவர் இருக்கிற பிரகாரமா தான் இருக்கிறார் சரியா. அவர் எந்தவித மாற்றமும் இல்லை, வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று வேதம் தெளிவா சொல்லுது. ஆக அந்த தேவன் கற்பனையின் பொருளை எப்படி சொல்றாருன்னு சொன்னா, சுத்தமான இருதயத்திலும் நல்மன சாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு. தயவு செய்து இந்த மூன்று குணங்களும் எங்களுக்குள்ள, இந்த மூன்று விதமான குணாதிசயமுள்ள அன்பு எங்களுக்குள்ள இருக்கணும் என்று சொல்லி நானும் நீங்களும் பிரயாசப்படுகிறது நல்லது இல்லையா. அந்த பிரயாசத்துக்கு இந்த வேத வசனங்கள் நிறையவே உதவி செய்யும். மனுஷர்கள் உதவி செய்வார்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் இந்த வேத வசனம் நிறைய உதவி செய்யும். அப்படி உங்களுக்கு அதுல ஒரு குறை இருக்கிறதா தெரிஞ்சால் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே நான் குறைவுள்ளவன் தான், நான் குறைவுள்ளவள் தான், பலவீனன் தான், பலவீனல் தான், ஆனாலும் உம்முடைய கிருபை என்னை எல்லாத்திலையும் பரிபூர்ணப்படுத்தும் இல்லையா. உம்முடைய பலன் என்னை எல்லாத்திலையும் தாங்கும். ஏன்னா நீர் என்ன அப்படித்தான் பாக்குறீர், நீர் என்ன பலவானா பாக்குறீர், நீர் என்ன பலவாளா பாக்குறீர் இல்லையா, நீர் என்ன பெரிய யுத்த வீரனா பாக்குறீர். அதனால நான் அப்படி உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பார்வையின்படி நான் மாறவோனும் என்னுடைய வாழ்க்கை. என்னடா சபைக்குள்ள இன்னும் அந்த ஐக்கியம் பெருகவோனும் பிரியமானவர்களே. நீங்க ஒன்று விளங்கிக் கொள்ளுங்க, நீங்க எல்லாம் கொஞ்சத்துல வலிக்கிட்டு தனித்தனியா ஒவ்வொரு டிரெக்ஷனுக்கு போடுவீங்க, ஆனா அழைத்த தேவன் உங்களை சபையாய் அழைத்திருக்கிறார் என்றால் நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உறுப்புகளா இருக்கிறீங்கன்றதை மறந்துடாதீங்க. இன்னைக்கு நான் கத்துக்குள்ள அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ன்றது அவசியமா இருக்கு. நீங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் உறுப்பா இருக்கிறீங்க. விளங்குதா? கண்ணை இந்த கை குத்துமா? காயப்படுத்துவீங்களும் படுத்த மாட்டீங்க. தயவு செய்து நீங்க உங்களோட சகோதரி உங்களோட சகோதரன் எல்லாரும் ஒரு உறுப்பு, சரியா? உங்களோட ஒரே நீங்களும் இருக்கிற ஒரு சரீரத்தில் இருக்கிற உறுப்பு. இந்த கண், இந்த கண்ணை இந்த கை குத்துனா வேதனை தலைக்கு, காலன் உள்ளினாலும் வேதனை தலைக்கு. சபைக்கு தலை யாரு? கிறிஸ்து. கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. வேற ஏதாவது யோசிச்சு முடிவெடுத்து வச்சுக்கிறீங்களா? இல்ல தானே, சபைக்கு தலை கிறிஸ்து. அப்ப நீங்க யாரையும் வேதனைப்படுத்தினீங்கடா, கிறிஸ்துவை வேதனைப்படுத்தினீங்க. பிரியமானவர்களே, தயவு செய்து எழுந்திருப்போமா? ஆண்டவர் இடத்துல, இந்த நல்ல ஆண்டவர் இடத்துல எங்களை ஒப்பு கொடுப்போம், இல்லையா? அன்பின் தகப்பன், என்னையும் உங்களையும் ரட்சித்தவர், இன்னும் அநேகரை ரட்சிக்க வேண்டும், இன்னும் அநேகரை தம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே அவருடைய பிள்ளைகளாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இம்மட்டும் அவர் எங்களை அழைத்து அவருடைய சுதந்திரத்திலே பங்குள்ளவர்களாய் வைத்திருக்கிறதுனாலே அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆண்டவரே எங்களை உங்களுடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அறியாமையினாலும் பலவீனத்தினாலும் நாங்கள் செய்த தவறுகளையும் குற்றங்களையும் மன்னித்து ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் பேசியிருந்தாலோ யோசித்திருந்தாலோ நடந்து கொண்டிருந்தாலோ உமது சமூகத்திலே நாங்கள் பகிரங்கமாய் மன்னிப்பு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுத்த இருதயத்தையும் நல்மனச்சாட்சியையும் மாயமற்ற விசுவாசத்தையும் எனக்கு தந்தருளும்படியாய், அதை என் இருதயத்திலே வர்த்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. தேவரீர், எல்லா துதிமகிமை கனமும் உம் ஒருவருக்கே ஒப்புக் கொடுத்து எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.